ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே வணக்கம். நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு ஆதிசங்கர பிரம்மசூத்திர பாஷ்யம். வழங்குபவர் திரு மணி டிராவிட் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
சில ஸ்ருதியானது சில பதார்த்தங்களுக்கு ஒரு கிரமத்தை அது விதானம் பண்ணிடும். விதானம் பண்ணிட்ட அந்த கிரமத்தை ஏன் இப்படி விதானம் பண்ணேன்னு நம்ம கேட்கவே முடியாது. அது அப்படி சொல்லிட்டு நாம் அப்படிதான் பண்றோம். ஏன் அப்படி மாற்றி பண்ணக்கூடாதுன்னு கேட்டால் அதை கேட்கற விஷயமே இல்லை. ஸ்ருதி அப்படி விதானம் பண்ணியாச்சு. அந்த மாதிரி பிரம்ம விசாரம்ங்கிறது கர்ம விசாரத்தை பண்ணிட்டுத்தான் பண்ணணும் அப்படின்னு இந்த சூத்திரம் நமக்கு விதி சூத்திரம்யா நமக்கு ஒரு விதானத்தை சொல்றது பிரம்மணியாகணும் அப்படின்னு சொல்லிட்டாரே. ஆனால் ஏன் அப்படின்னு நம்ம கேட்காம பேசாம வச்சுக்கணும் இல்லையா? அந்த மாதிரி இந்த அசசப்தத்தில் கர்ம விசார ஆனந்தரிஞ்ச அர்த்தத்தை சொல்லி கர்ம விசாரத்தை பண்ணிட்டுத்தான் பிரம்ம விசாரங்கிறது பண்ணலாம் இல்லாதா பண்ணக்கூடாது ஏன்னு தெரியாது. ஆனா பண்ணக்கூடாது அப்படியே சூத்திரக்கார சொல்லிட்டாருன்னு வச்சுக்கலாமே. அந்த மாதிரி ஏன் வச்சுக்க முடியாது? இப்ப இதுக்கு பிரயோஜனத்தை நீங்க கேட்க வேண்டியது அவசியமே இல்லை. இதுக்கு முன்னாடி கூட செய்யலாம் செய்யலாம், ஆனா இப்படிதான் செய்ய சொல்லியிருக்கு அதனால இப்படி பண்றோம் அப்படின்னு சொல்லலாமே அப்படின்னு கேட்டா, இந்த எந்த கிரமத்தை சொல்லக்கூடிய சாஸ்திரமும் அந்த மீமாம்சாக அது அவளே தீர்மானம் பண்ணிக்கிட்டு அந்த கிரமத்தை விதிக்கிறதுக்காக நேரடியாக வரல. இது நான் உதாரணம் சொல்லிட்டு சொன்னதான் தெரியாது. அதாவது இந்த பசுயாகம் இருக்கு, இந்த பசுயாகத்துல 11 அங்கங்களை எடுத்து அதுக்கு சுதந்திரமா 11 யாகங்கள் சொல்லியிருக்கு. ஒரே யாகம் தான், அதே 11 வாட்டி செய்ய வேண்டியிருக்கும். பசுவிலேந்து ஹிருதயம் வக்ரத்து இத்தியாதிகள் இந்த மாதிரி ஒரு 11 அங்கங்களை எடுத்து பண்ண வேண்டிய யாகம். அந்த யாகத்துல அந்த அங்கங்களை எல்லாம் பக்குவமாக எடுத்து அதுக்கு பாத்திரங்கள் எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் யாகத்துக்காக அதை சண்டனம் பண்ணி அதாவது விண்டு எடுத்து வைக்க வேண்டியது. இது அவதானம்னு கேட்கும். இந்த அவதானத்துக்கு ஒரு கிரமம் உண்டு. என்னன்னா ஹிருதயத்தை அக்ரே அவர்கள் முதல்ல கிள்ளியை எடுத்து வச்சுக்க வேண்டியது ஹிருதயம், பசுகளுடைய ஹிருதயம். அதுக்கப்புறம் அதனுடைய நாக்கு ஜிஹ்வா, அதுக்கப்புறம் வக்ஷகா. இந்த ஒரு கிரமம் சொல்லிட்டு வருது. ஹிருதயஷ அக்ரே அவர்கள் மத ஜிஹ்வாயாக அக வக்ஷகான்னு கிரமம் சொல்லிருக்கு. இப்போ இந்த கிரமம் எதுக்காக எப்படி சொல்லணும்னு கேட்டா என்ன சொல்றது? அப்படிதான் சொல்லியிருக்கு, அப்படிதான் மாற்றி பண்ணக்கூடாது. விதி அப்படிதான் சொல்லியிருக்கு. ஆனால் ஏன் இதை முன்னாடியே பண்ணக்கூடாது, ஹிருதய சக்தியை முன்னாடி போகணும் அப்படின்னு கேள்வி கேட்டால் இதுக்கு பதில் வர இதே இல்லை, பதிலாக சொல்ல முடியாது. இதுதான் சொல்லியிருக்கு, அதான் பண்ணுறேன். ஆனால் இது ஏன் ஒரு கிரமத்தை விதானம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத மாத்திரம் நம்ம சொல்ல முடியும். இத்தனை அங்கங்களையும் அவதானம் பண்ணணுங்கிறது தீர்மானமா இருக்கு. இங்க ஒரே அத்வரிவு தான் கர்த்தா, இவ்வளவு பண்ண வேண்டியவன். ஒரே ஆசாமி இத்தனை அங்கத்தையும் ஒரே சமயத்துல பண்ண முடியுமா? முடியாது. ஒன்னொன்னா பண்ணணும். ஒன்னொன்னா பண்ணா ஏதாவது ஒரு கிரமத்தில் தான் இவன் பண்ணியாகணும். அநேக காரியங்களை ஒருத்தனே செய்யணும், ஒரு சமயத்துல பண்ண முடியாது அப்படின்னு சொன்னா வரிசையாவே செஞ்சாகணும். வரிசையா செய்யும் போது அவன் வந்து ஒரு சமயம் இதை முன்னாடி அதை பின்னாடி அதை முன்னாடி இதை பின்னாடி எப்படி வேணாலும் ஒவ்வொரு தடவை பண்ணும்போது ஒவ்வொரு கிரமம் அவனுக்கு தானாக அவர்ஜனீயமாக வந்து சேரும். அப்படி இருக்கிறச்ச இந்த ஸ்ருதி என்ன சொல்றதுன்னா, ஏதோ ஒரு கிரமத்தை எடுத்துக்காவே இப்படி ஒரு கிரமத்தை வச்சுக்கோ அப்படின்னு கிரமத்தை சொல்லி கொடுக்குறது. அதாவது கிரமத்தை அபூர்வமாக அது விதானம் பண்ணதை இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு ஏதோ ஒரு கிரமத்துல நீ பண்றதுல இந்த கிரமத்துல பண்ணி இது ஒரு நல்ல கிரமமா இருக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். இந்த கிரமத்தினால பண்ணினால் உனக்கு ஒரு விசேஷமான பிரயோஜனம் இருக்கு. அது திருஷ்ட பிரயோஜனம் இல்லைன்னு சொன்னா நம்ம அதிர்ஷ்ட பிரயோஜனம்னு சொல்லிடுவோம். இந்த கிரமத்துல பண்ணினால் ஒரு விசேஷ பிரயோஜனம் உண்டு அப்படின்னு காமிக்கிறது இல்லை. அதனாலதான் இந்த கிரமத்துல வேற விகிருதி யாகங்கள்லாம் சில சமயத்துல வித்தியாசம் வந்துடும், வித்தியாசம் வந்துடும். இந்த அந்த கிரமத்தை சொல்றதுக்கு எந்த பாடம் ஒரு 6 பிரமாணங்கள் சொல்ற ஸ்ருதியார்த்த பாடக்கிரமா, இந்த பாடக்கிரமங்கள்லாம் எல்லாருமே நியமமாக கிரமத்தை போதிக்கிறதுன்னு சொல்ல முடியாது. ஒரு சில இடத்துல பாடக்கிரமத்துக்கு வித்தியாசமாகவே அனுஷ்டான கிரமங்கிறது ஏற்படலாம் அப்படிங்கிறத தீர்மானம் பண்ணியிருக்க. ஒரு அக்னிஹோத்திர ஹோமத்தை தியானம் பண்ணிட்டு அதுக்கு அடுத்தபடியாக யவாகு பாகம்னு ஒன்று சொல்லியிருக்கு. யவாகுனா கஞ்சி மாதிரி ஒரு திரவியம் அதை செய்யணும்னு. ஆனால் இந்த யவாகுவை எதுக்காக செய்யணும்னு கேட்டால் அக்னிஹோத்திரத்துக்கு திரவியமாக அதை உபயோகப்படுத்தணும். அக்னிஹோத்திரம் பச்சத்தின்னு முன்னாடி சொல்லியிருக்கு, அதுக்கப்புறம் யவாகுவம் அக்னிஹோத்திரம் ஜுகோதி முன்னாடி இருக்கு, யவாகுவம் பச்சதி பின்னாடி வருது. அப்படியானா அந்த பாட்டத்தில் ஒரு கிரமத்தை வச்சுட்டு முன்னாடி அக்னிஹோத்திர அனுஷ்டானத்தை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த யவாகுபாகம் பண்றோம் அப்படின்னு சொன்னால் அப்ப அந்த அனுபவம் அந்த யவாகு பாக்கிறதுக்கு ஒரு பிரயோஜனமே இல்லாம போகும், திஷ்டமாக அந்த பிரயோஜனம். ஏன்னா யவாகு பாக்கம் எதுக்காக பண்றது, அதனால அக்னிஹோத்திரத்தை அனுஷ்டானம் பண்றதுக்காக. அப்படியானால் இந்த யவாகு பாகத்தை முன்னாடி பண்ணினாத்தான் அதனால அக்னிஹோத்திரத்தை அனுஷ்டானம் பண்ண முடியும் அப்படிங்கறதுனால முன்னாடி யவாகு பாகத்தை பண்ணிக்க வேண்டியது, அதுக்கப்புறம் அக்னிஹோத்திரத்தை பண்ணணும். இன்னும் அதே நிர்மாணத்தை தீர்மானம் பண்றது. அதனால அவ என்ன தீர்மானம் பண்ணிருக்காருன்னா, இந்த கிரமபோதக வாக்கியங்கள் எல்லாமே அபூர்வமாக ஒரு கிரமத்தை போதிச்சுடல, உனக்கு ஏதாவது ஒரு கிரமம் பிராப்தமா இருக்காச்சே இந்த கிரமத்துல பண்ணுன்னு ஒரு நியமத்தை தான் சொல்றது. இந்த கிரமம் வர முடியாதுன்னு உனக்கு தோணுதுன்னு விட்டு வேண்டாம். அப்ப அதே மாதிரி தர்ம விசாரத்துக்கு அப்புறம் இந்த பிரம்ம விசாரம் பண்ணணும் அப்படிங்கறது யாருக்கு தேவைப்படுமோ, சித்தசுத்தினா இல்ல, அப்ப அவனுக்கு இருக்கட்டும். நீ இதை பண்ணிட்டு அதை பண்ணு, பிரம்மச்சாரம் பண்ணு, தர்மச்சாரம் பண்ண, அதை முன்னாடி இதை பண்ணி அப்புறம் இதை பண்ணு அப்படிங்கிற கிரமத்தை போதிச்சாலும் எல்லாருக்குமே நியதமாக பிரம்ம ஜிஜாசைக்கு முன்னாடி தர்மச்சாரம் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற அர்த்தத்தை இந்த சூத்திரம் கொடுக்க முடியாது, அபூர்வமான போதிக்க முடியாது. ஏன்னா இது ரெண்டுக்கும் கிரமாபேட்சை இல்லை, அந்த அவதாரங்களுக்கு கிரமாபேட்சை இருக்கு. ஏன்னா ஒரேடியா பண்ண முடியாது, பண்ணியே ஆகணும், கிரமம் இல்லாமல் பண்ண முடியாது, ஏதோ ஒரு கிரமம் வரும், அப்ப இந்த கிரமத்தை வச்சுக்கோன்னு சொல்லலாம். ஆனா தர்ம விசாரத்திலும் பிரம்ம விசாரத்திலும் அப்பேற்பட்ட கிரமாபேட்சை எதுவும் இல்லை. யதாச்ச ஹிருதயாத்ய அவதானானாம் ஆனந்தரிய நியம கிரமத்து விவக்ஷிதத்வா ந ததா இஹக் கிரமோ விவக்ஷிதா. அது காரணம் சேஷசேஷித்வே அதிகிருதாதிகாரே வா பிரமாணாபாவா தர்ம பிரம்ம விஜ்ஞாசயோ. ஹிருதயாவதானம் அதுக்கப்புறம் ஜிஹ்வா அவதானம், இந்த ரெண்டு அவதானமும் ஒரே பசுதாகத்துக்கு அங்கமாக இருக்கு, ஒரே அதுபடியோ பண்ணியே ஆகணும். அப்படியானால் அது ரெண்டுக்கும் ஒரு கிரமம் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. ஆனால் தர்ம விசாரமும் பிரம்ம விசாரமும் ஒரே ஆகணும், பண்ணியே ஆகணுங்கிறது எந்த பிரமாணமும் இல்லை. அதனால இது ரெண்டும் ஒரு கிரமத்தை சொல்ல வேண்டிய அவசியம் சூத்திரக்காரருக்கு கிடையாது. அதே மாதிரி இன்னொன்னு என்ன, அதிகிருதாதிகாரம்னு சொல்றோம். அதிகிருதாதிகாரம்னு சொன்னா இப்போ தர்ம ஜிஜாசை பண்ணினவனுக்குத்தான் பிரம்ம ஜிஜாசையில அதிகாரம்னு ஒரு சமயம் இருந்தால், அப்போ முதல்ல தர்ம ஜிஜாசை பண்ணி பண்ண வேண்டியதான், தர்ம விசாரத்தை பண்ண வேண்டியதான், அதுக்கப்புறம் தான் இதை பண்ணணுங்கிற கிரம நியமம் சொல்லலாம். அப்படி சொல்றதுக்கும் ஒன்றும் பிரமாணம் இல்லை. இப்போ அக்னித்வா சௌத்ராமன்யா எதேதா, வாஜபேரியை நிகழ்த்தா பிருஹஸ்பதி சுவையின எதேதா, அதுக்கப்புறம் வருஷபூர்ணமாகாத்யாமிஷ்டுவா சோமியனையேத, இந்த மாதிரி வாக்கியங்கள். சோமயாகம் பண்ணணுமே ஆனால் அவன் தர்சபூர்ண மாசத்தை பண்ணிட்டு தான் இதை பண்ணணும் அப்படின்னு சொல்றது. வேற வாக்கியம் இருக்கு, ஆதாரத்திலேயே ஆரம்பத்திலேயே சோமயாகம் பண்ற அது வேற விஷயம். இப்படி ஒரு வாக்கியம் இருக்கு. இந்த வாக்கியம் என்ன தெரிவிக்கிறது அப்படின்னு கேட்டா, தர்சபூர்ண மாசம் பண்ணினவனுக்குத்தான் சோமயாகம் பண்றதுக்கு அதிகாரம், அதனால முதல்ல அது பண்ணணும், இஷ்டி பண்ணணும். இஷ்டிக்கா பண்ணினதுக்கு அப்புறம் தான் இதுக்கே அதிகாரம் வருது. அப்படியானால் முதல்ல பண்ணணும், பின்னாடி பண்ணணுங்கிறது தானா வருது. அது பண்ணினாத்தான் இந்த கர்மாவுக்கு அதிகாரம்னு சொல்லிட்டா அது முன்னாடி பண்ணியே ஆகணுங்கிறதாச்சே. அப்ப அந்த மாதிரி ஸ்தலத்துல கர்மாபேட்சை உண்டு அந்த ரெண்டு கர்மாவுக்கும். பண்ணின உபநயனம் ஆனாட்டான் அதுக்கப்புறம் தான் வேதாத்தியனம் அப்படின்னு சொன்னார். உபநயனம் முன்னாடியா வேதாத்தியனம் வராதுலையா அப்படிங்கிற சந்தேகம் வராது. நிச்சயமா உபநயனம் முன்னாடிதான், இதுதான் வேதாத்தியனம் தான் பின்னாடி. இல்லையா அந்த மாதிரி கிரமம் ஆயிடுறது, ஏன்னா அதிகிருத அதிகாரம். அந்த மாதிரி பாக்குறச்ச பிரம்ம ஜிஜாசைங்கிறது அதுல யாருக்கு அதிகாரம்னு சொன்னா அந்த பூர்வமீமாம்சை எல்லாம் படிச்சுட்டு வந்தவனுக்கு தான் இதுல அதிகாரம்னு சொல்லிட்டேன். சரி கிரமம் வரலாம், ஆனா அப்படி ஒண்ணும் இல்லை. அப்படி சொல்றதுக்கு இங்க ஒண்ணும் பிரமாணம் இல்லை. பிரம்ம பிரம்ம ஜிஜாசையோடு அதிகிருதாதிகாரோ பிரமாணமாகவா. ஒரு சில பேர் இந்த மாதிரி சொன்னா, ஒரு ஸ்மிருதி இருக்கு நீங்க சொல்றீங்க, ஆனா ஸ்மிருதி எப்படி இருக்குன்னு கேட்டா, அதீத்த விதிவத் வேதான் புத்திராம்ச உற்பத்திய தர்மத இஷ்டுவாக சக்திதோ யஜ்ஞைஹி மனோ மோக்ஷே நிவேசதே. அதாவது வேதாத்தியனம் பண்ணணும், பிறந்தாச்சுன்னா பிராமணனா பிறந்தாச்சுன்னா முதல்ல வேதாத்தியனம் பண்ணணும். வேதாத்தியனம் பண்ணிட்டு அவன் வந்து கிரகஸ்தனா இருந்துட்டு கர்மானுஷ்டானம் எல்லாம் பண்ணணும். முடிஞ்ச விளக்கு அவனை வந்து இஷ்டுவாக சக்திதோ யஜ்ஞைஹி யஜ்ஞயாக அனுஷ்டானம் ஆதானம் இதெல்லாம் பண்ணணும். இதெல்லாம் பண்ணிட்டு கடைசியில மனோ மோக்ஷே நிவேசதே, அதோட நின்னுடாம அவன் வந்து மோட்சத்துல தன்னுடைய மனத்தை ஈடுபடுத்தணும், அதாவது பிரம்ம ஜிஜாசைக்கு வரணும் சொல்றது. அப்போ இது ஒரு கிரமத்தை தானே சொல்றது, அது மாத்திரம் இல்ல, இன்னொரு ஸ்லோகம் கூட இருக்கு. அனதீத்திய விதோ வேதான் அனுப்பாத்திய தசாத்மஜான் அனிஷ்டுவாச்ச யஜ்யி மோக்ஷமிச்சன் விரதத்தி அசகான்னு வேறு சொல்லியிருக்கு. இந்த காரியங்கள்லாம் செய்யாமல் ஆரம்பத்திலேயே அவன் வந்து புரிஞ்சாதம் பண்றேன், சன்னியாசம் வாங்கிக்கிறேன், மோக்ஷ யாத்திரத்துக்கு வரேன்னு சொன்னா மோக்ஷத்துக்கு போக முடியாது, அவன் நரகத்துக்கு தான் போக முடியும் அப்படின்னு வேற சொல்லியிருக்கு. மோக்ஷமிச்சன் ரஜதி அகஹான்னு இது வேற சொல்லியிருக்கு. அப்போ இது ரெண்டு இந்த ரெண்டு ஸ்மிருதியை பார்க்கும்போது இதெல்லாம் பண்ணலைன்னா அங்க பிரம்மஜிஜாசைக்கு வரக்கூடாதுங்கிற ஒரு பயம் ஏற்படுறது. முன்னாடி வேதாத்தியம் பண்ணல, திருமணஸ்தானம் பண்ணல, பிரம்மச்சாரியாவே இருந்திருக்கான், கிரகசன் ஆகல, திருமணஸ்தானம் பண்ணலன்னு சொன்னா வேதாந்த விசாரத்துக்கு வரத்துக்கு அவன் பயப்படணும், ஏன்னா இவ்வளவு தண்டனை சொல்லியிருக்கேன் அப்படின்னு பாக்குறச்சு அதெல்லாம் மனத்துல வச்சுட்டு ஆச்சாரியர் சூத்திரக்காரங்கிற இடத்துல கர்ம விசாரத்துக்கு அப்புறம் தான் பிரம்ம விசாரம் பண்ணணும்னு சொல்றாருன்னு ஏன் சொல்லக்கூடாதுன்னு ஒரு சந்தை. அதுக்கு பதில் என்னன்னு கேட்டா, அந்த ஸ்மிருதியுடைய தாத்பரியத்தை நீ புரிஞ்சுக்கணும். அது ஏன் தெரியுமா, அந்த மாதிரி ரெண்டு ஸ்மிருதி வந்திருக்கு, நீ இந்த காரியங்கள்லாம் பண்ணலைன்னா உனக்கு சரியானபடி பிரம்ம ஜிஜாசம் பண்ண முடியாது, ஏன்னா வேதாத்தியனம் பண்ணலைன்னா கர்மானுஷ்டானம் இல்லாமல் இந்த இதெல்லாம் இல்லாமல் இருந்தால் உனக்கு சித்த சுத்தி வராது, வைராக்கியம் ஏற்பட முடியாது, முமுக்ஷ வராது, முமுக்ஷ இல்லாமலே நீ வந்து இதெல்லாம் விட்டுடு, அதாவது செய்ய வேண்டுமானவர் விட்டுட்டு இவன் வந்து மோட்சம் அப்படின்னு இருந்தானே, ஆனால் அது அதுக்கு தோஷம் சொல்லியிருக்கு இல்லையா. அதனால அதை விட்டுட்டு இதை பண்றேங்கிறது சொல்ல முடியாது. வைராக்கியம் வந்து பண்ணலாம், யாருன்னா யாருக்கு வைராக்கியம் சுத்தி கொடுத்தோ அவனுக்கு கர்மா பண்ணணுங்கிற அவசியம் இல்லைன்னு சொல்லி தெரிவிக்கிறது. எதஹரேவ விரஜே ததஹரேவ பிரபரையே, இவனுக்கு விரஜேக்குன்னா வைராக்கியம். எந்த தினத்து இப்போ சன்னியாசம் வாங்கிக்கிறதுக்கு பூர்ணமான யோக்கியதை அம்சம் என்னன்னு கேட்டா வைராக்கியம். எந்த தினத்துல அவனுக்கு பூர்ணமான வைராக்கியம் சிந்திக்கிறதோ அன்னைக்கு அவன் எல்லா கர்மாவும் விட்டுடலாம். ததஹரேவ பிரபரையே, அவன் பிரபுரஜிய சன்னியாசத்தை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்றான். அப்போ பூர்ண சன்னியாசாதிகாரம் யாருக்கு, யாருக்கு வைராக்கியம் வந்துடும், என்னைக்கு வந்ததோ அன்னைக்கே விட்டுடலாம்ட்ட. அப்போ வைராக்கியம் வராதவன் அவனுக்கு சொல்லப்பட்டது இந்த இதெல்லாம் பண்ணி சித்த சுத்தியை சம்பாதிச்சுட்டே வைராக்கியத்தை சம்பாதிச்சுட்டு மோட்சத்துல மனசை ஈடுபடுத்தணும், இதெல்லாம் பண்ணிட்டு பெய்யாமல் இருந்துருக்கிறாங்கிறதுக்காக இந்த கிரமத்தை சொல்றாரு. எல்லாருக்கும் இது சொல்ல மோட்சமிச்சன் பிரஜத்திய சகானி யாரை பத்தி சொல்லியிருக்கேன்னு சொன்னா வைராக்கியம் இல்லாதவனை பத்தி தான் சொல்லியிருக்கு, வைராக்கியம் உள்ளவனை பத்தி சொல்லல. அதனால இந்த ஸ்மிருதியை கொண்டு நீ வந்து இப்படிதான் இந்த சூத்திரத்தை அர்த்தம் சொல்லணும்னு சொல்றது.
வைராக்கியம் வந்தவன் சொல்லு
அப்படி சொல்லல. இந்த ஆச்சாரியார் சொல்றதுன்னு பார்த்தோம்னா அந்த சாதனைக்கு துஷ்ட சம்பத்தியில அந்த உபரத்திங்கிற அம்சம் சன்னியாசம் தர்ம சன்னியாசம் அந்த இதை வச்சுக்கலாம். இதுலயும் அதுக்கு அப்புறம் வர சில அதிகரணங்கள்ல குதிராதிகரணம்னு இருக்கு. அந்த அதிகரணத்துல எல்லாருக்குமே தேவதைகளுக்குலாம் தேவதைகளுக்கும் அதிகாரம் உண்டுங்கிறார், குதிராடுக்கும் அதிகாரம் உண்டுங்கிறார். அப்படி சொல்றதுக்கு பார்க்கறது அவளா சன்னியாசியாக இருக்க முடியாது. அப்ப என்ன ஆகுதுன்னா இந்த அதிகாரத்துல ஒரு தாரதந்தத்தை சொல்ல வேண்டியிருக்கு. அப்படி பேசிட்டு அது சொன்னேன் சித்தாந்திரத்துல சொல்றச்ச முக்ஷ அதிகாரம், அதுக்கப்புறம் கௌண அதிகாரம், அதுக்கு அதிகாரம் ஒரு ஸ்டெப்பா ஒரு இதுல இப்படி கொண்டு போறேன். அதில் கொண்டு போகிறச்ச சன்னியாசிகளுக்கு ரொம்ப முக்கியமானதுதான். சன்னியாசிகளுக்கு இந்த வேதாந்த சிரவணம் பிரம்ம ஜிஜாசைங்கிறது ஒரு நித்திய கர்மா மாதிரி ஆகிடும். அதாவது செய்யலைன்னா பிரத்யவாயத்தை கொடுக்கக்கூடிய மாதிரி பண்ணியே ஆகணும், அவர் அவ பண்ணியே ஆகணும், அவளுடைய பலன் கடைசியே ஆகணும்னு ஒரு கட்டாயம் ஏற்பட்டு வரும். அப்போ என்ன இருக்கு, அவளுக்கு முக்கிய அதிகாரம் நிச்சயமா அவளை சொல்ல வந்தே ஆகணும். அதுக்கப்புறம் உள்ளவாடெல்லாம் பண்ணப்படாதுன்னு எதாவது நிஷேதம் இருக்கோ அப்படி இல்லை. அவன் இந்த காரியத்தையும் பண்ணிட்டு இது பண்ணலாம், சன்னியாசியாக தான் இருக்கணும் இல்லை, கிரகஸ்தானாயிருந்தே கூட பிரம்மவிசாரம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு விதுராதிகரணம் இருக்கு. பிரமாணம் விசேஷானந்திரம் சொல்லி அவன் இந்த பண்ணால் முடிஞ்ச அளவுக்கு சித்தி சித்திக்க வேண்டிய கர்மாக்களையும் பண்ணிட்டு அதே சமயத்தில் பிரம்மவிசாரத்தையும் பண்ணிட்டு இருக்கலாம் அப்படிங்கிறது அதிகாரம் இருக்கு இருக்கு. அதனால இந்த அதிகாரத்தை ஜவுன அதிகாரம்னு வச்சுக்கலாம், அதாவது ரொம்ப பிரதானம் இல்லை, அதை விட பண்ணது இதுக்கு அதுக்கு தகுந்தாக்கால பலத்துல கொஞ்சம் விளம்பம் ஏற்படும், பலத்துல வித்தியாசம்னு சொல்ல முடியாது, அந்த தியானம் ஏற்படுறதுக்கு கொஞ்சம் விளம்பம் ஏற்படலாம். ஆக சன்னியாசம் வந்துதான் ஆகணுங்கிற அவசியம் இல்லை. சன்னியாசம் வைராக்கியம் வந்ததுன்னா சன்னியாசம், சன்னியாசம் ஆனா அவர்கள்தான் சன்னியாசிக்குதான் முக்கிய அதிகாரம்னு ஆச்சாரியால் நினைக்கிறார். வாக்கு எல்லாருக்கும் முக்கிய அதிகாரம் இருக்கு, ஆனா அதிகாரமே இல்லைங்கிறதும் இல்லை, அதிகாரம் உண்டு. திருஷ்டார்த்தாத வித்யா பிரதிஷேதாபாவ மாத்திரேன அர்த்தினம் அதிகருவது சிரவணாதிசு அந்த பண்ணப்படாதுன்னு ஏதாவது விஷயம் இருக்கோ அப்படி ஒண்ணு சன்னியாசிகள் பண்ணணும்னு சொல்லிருக்கிறது இல்லை, பண்ணப்படாதுன்னு சொல்லலை. ஒரு சமயம் இந்த கர்மா இந்த சிரவண மனங்கள்லாம் அதிர்ஷ்டார்த்தமாக இருக்குமே ஆனால் அப்ப சொல்லலைங்கிறதுனால நம்ம சொல்லக்கூடாதுன்னு நம்ம பயந்துருக்கோம். அதிர்ஷ்டார்த்த கர்மா இருக்கு, அதை வந்து அது சொன்னபடி செஞ்சு வரணும். நான் பண்றேன் என்ன பண்ணாதேன்னு சொல்லலையே அப்படின்னு நீ சொல்லக்கூடாது. உனக்கு பண்ணலே பண்ணுன்னு சொன்னாதான் செய்யலாமே தவிர பண்ணலேன்னு சொல்லலைங்கிறத வச்சுட்டு பண்ணிட முடியாது, பண்ண முடியாது. அந்த மாதிரி இல்லை, இது திருஷ்டார்த்தம். இதனுடைய பலம் அதிர்ஷ்டம் இல்லை, இங்கேயே பிரத்யட்சமா வரக்கூடிய பலம். அப்போ பிரத்யட்சமா வரக்கூடிய பலத்தை உள்ளதாக இருக்கிறதுனால இது யார் அபேட்சிக்கிறாரோ அவளுக்கு இதில் அதிகாரம் உண்டு. ஆனால் முக்கிய அதிகாரங்கிறது இல்லை, ரிஷீர்ஷாகால மாத்திரையோட அதிகாரத்தின்னு அந்த இடத்துல சொல்லுவோம். அப்போ அந்த மாதிரி பார்க்கறச்ச இந்த ஸ்மிருதிகளெல்லாம் நம்ம பிரதானமாக ரொம்ப தாத்பரியம் உள்ளதாக நினைக்கக்கூடாது. இதனுடைய தாத்பரியம் உனக்கு வைராக்கியம் வராமல் இந்த சன்னியாசத்துக்கு வரக்கூடாது அப்படிங்கிறத சொல்றதுல தான் தாத்பரியம் கொண்டு போகலாம். அதனால ஒன்றும் விரோதம் இருக்கு. இந்த பக்த பாஸ்கர் ஒன்று சொன்னார், பாஸ்கர்னா பாஸ்கரகான்னு சொல்லுவோம். அவர் வந்து சூத்திர பாஷனம் எழுதிட்டார். அவர் என்ன சொல்றாருன்னா, இதுக்கு முன்னாடி ஜெய்மினியுடைய 12 இல்லை 16 அத்தியாயம் இருக்கு. அந்த ஜெய்மினி சாஸ்திரம் இருக்கு, அது 12 அத்தியாயம் இப்போதைக்கு இருக்கு. சங்கர்ஷ காண்டம்னு ஒரு 4 அத்தியாயம் ஜெய்மினி பண்ணினது தான். அதை சேர்த்தா 16 அத்தியாயம் பூர்வமீமாம்ச சாஸ்திரம். அந்த 16 அத்தியாயத்துக்கு அடுத்தபடி வர்றது தான் இந்த சாஸ்திரம். இது 17வது அத்தியாயமா மகாபிரமணிஜாசான்னு இருக்கு. இதுவரையில் 16 அத்தியாயம் முடிஞ்சது, 17வது அத்தியாயம் ஆரம்பிக்கிறது அப்படின்னு தர்சனம் பண்ணேன். கர்ம விசாரோ விருத்தா அனந்தரம் பிரம்மஜிஜாசா ஆரம்பிச்சது அப்படின்னு அவர் தர்சனம் பண்ணான். அது தப்பு. ஏன் தப்பு? அவர் என்ன சொன்னாருன்னா, அபிசப்தத்துக்கு சாதன சதுர்த்தய சம்பத்தி அனந்தரம்னு சொல்றதுக்கு எந்த பிரமாணமும் இல்லை, ஆனா தர்ம விசார அனந்தரம்னு சொல்றதுக்கு இதுக்கு முன்னாடி 16 அத்தியாயம் வந்திருக்கு, 17வது அத்தியாயமாக இருக்கு, அதனால அதுக்கு அனந்தரம்னு சொல்றது பொருத்தமாக இருக்கு, தர்ம விசார அனந்தரம்னு சொல்றது சரியா இருக்கு. இப்போ ஒரு 4 அத்தியாயம் இதுலயே இருக்குன்னு வச்சுக்கோங்க. 4 அத்தியாயத்துல முதல் அத்தியாயம் 8வது அத்தியாயத்துல அக அப்படின்னு ஆரம்பிச்சதுன்னா நாம என்ன சொல்லுவோம், முதல் அத்தியாயத்துல சொன்ன விஷயத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த பதத்துக்கு அப்படி சொல்லுவோம். அந்த மாதிரி இதுக்கு முன்னாடி ஒரு 16 அத்தியாயத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த ஒரு அத்தியாயத்தில் அபான் ஆரம்பிச்சாருன்னா அந்த 16 அத்தியாயத்தை சொன்ன விஷயத்தெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த 17வது அத்தியாயத்தில் புது விஷயம் சொல்றாங்க கருத்து சொல்லலாம் அப்படின்னு அவர் நினைச்சார். இவர் சொல்றாரு அப்படி இல்லை, இது ரெண்டும் சேர்ந்து ஒரே சாஸ்திரமாக இருக்குமானால், ஒரு மீமாம்சையும் உத்தர மீமாம்சையும் சேர்ந்து ஒரே சாஸ்திரமாக இருந்தால் நீ சொல்றது நியாயமாக இருக்கலாம், ஆனா இது ரெண்டும் ஒரே சாஸ்திரம் இல்லை. ஏன் ஒரே சாஸ்திரம் இல்லையா, அது எதை வச்சு நீங்க கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா, இந்த அதாவது இந்த பிரம்ம ஜிஜாசா சாஸ்திரத்துல இந்த சூத்திரக்காரர் தனியாக பிரயோஜனம் விஷயம் அதிகாரி அனுபந்த சதுர்த்தயத்தை சொல்லத்தினாலேயே இது வேற சாஸ்திரமா இருக்கு. ஒரே சாஸ்திரமா இருந்தால் அந்த சாஸ்திரத்துல ஆதியிலேந்து கடைசி படியும் ஒரே ஆளுக்கு தானே, ஒரே அதிகாரி பிரயோஜனம் இருந்தாலும் சொல்லிட்டு வருவார். நடுவிலேயே ஒரு புதுசாக அந்த சாஸ்திரத்துக்கு அதிகாரியும் தனி அதிகாரி சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குமா? அதுக்கு இருந்தால் அது வேற கிரந்தம்னா இது வேணும்னா சேர்த்து ஒரே புத்தகத்தில் அச்சு போட்டுருக்கலாம், ரெண்டு புத்தகத்தை சேர்த்து, ஆனால் கிரந்தம் வேறையா இருக்கு. ஏன்னா இந்த சாஸ்திரத்துக்கு தனியான விஷயம் தனியாக பலம் தனியாக அதிகாரி இதெல்லாம் சொல்லறதுனாலே இன்னும் இதுக்கு முன்னாடி உள்ள சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட பலத்துக்கும் இந்த பலத்துக்கும் வித்தியாசம் இருக்கிறதுனாலே அதுக்குள்ள அதிகாரிக்கும் இதுக்குள்ள அதிகாரிக்கும் வித்தியாசம் இருக்கிறதுனாலே இந்த ரெண்டு சாஸ்திரமும் ஒன்னாக முடியாது. அதனால முன்னாடி ஏதோ ஒரு சாஸ்திரம் முடிஞ்சது அப்படிங்கிறதுக்காக பதாந்தரியத்தை இந்த அதிசயத்துக்கு அர்த்தமாக சொல்ல முடியாது. தர்ம விசாரத்துக்கு ஆனந்தரியம் அப்படின்னு சொல்றதுக்கு இந்த வாக்கியத்துல இடம் இல்லை, சின்ன சாஸ்திரமாக இருக்கிறதுனாலே. சாதனத்துக்குட்டைய சம்பத்தி ஆனந்தரியம் சொல்றதுக்கு இடம் இருக்கு. எப்படி இருக்கு? இது முழுக்க வேத விசார சாஸ்திரம் தானே, வேதாந்த விசார சாஸ்திரம் தானே. இந்த தர்ம ஜிஜாசாங்கிறது இந்த சூத்திரத்துல சொல்லியிருக்காரு. இந்த தர்ம ஜிஜாசைய ஸ்ருதிகளை நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க. சத்ஜானார்த்தம் சதுருமேவா இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான இடத்துல இத்தியாதி ஸ்தலங்கள்ல எங்க பார்த்தாலும் வேதாந்தத்துல பிரம்ம ஜிஜாச ஒருத்தன் மூக்குன்னு சொன்னா இந்த மூக்குவாகர்கிட்ட என்னென்ன விசேஷங்கள் இருக்குங்கிறது தெரிவிக்கிறது. சாந்த தாந்தோபரத இதெல்லாம் சொல்லிருக்கு. அந்த பரீட்ச லோகான் நித்யானித்யத்தை நிர்வேகம் பண்ணி வைராக்கிய மாயா நிர்வேத மாயா வைராக்கியம் வந்து அதுக்கப்புறம் குருவுக்கு சிரவணம் அப்படின்னு சொல்றது. இந்த வாக்கியங்கள் எல்லாம் இவர் மனசுல இருக்கு. இதை பத்தி தான் இப்ப விசாரம் நடந்துட்டு இருக்கு. அந்த விசார அந்த வாக்கியங்கள் எல்லாம் என்ன சொல்றது அப்படின்னு தீர்மானம் பண்ணிருக்கிறார். அப்ப என்ன ஆச்சு, இவருடைய மனசுல இருக்கிறது இந்த சாதன சுத்திரங்கிறது, ஸ்ருதியில சொல்லப்பட்ட சாதன சுத்திர சம்பத்திங்கிறது மனசுல இருக்கிறதுனால அதா அதுக்கு அப்புறம் அப்படிங்கிற அர்த்தம் சொல்றதுதான் பொருத்தமாக இருக்கு சொல்றது சரி கிடையாது அப்படின்னு பாஸ்கர் அவர்கிட்ட சிந்தனம் பண்ணினார். அடுத்த இதுல பூர்வமீமாம்சையும் இந்த உத்தரமீமாம்சையும் வேதம் என்னென்ன விதத்துல இருக்கிறது ஆஷிகார விஷயம்
அகசந்த அர்த்த விசாரம் நடந்துருக்கு. அகசந்தத்துக்கு ஆனந்தரியம் தான் அர்த்தம் சொல்லணும் அப்படின்னு சொல்றது சார். ஆனா எதுக்கு அனந்தரம் அப்படின்னு கேட்கறது பல விதமா இது சொல்லலாமா அது சொல்லலாமான்னு பார்த்துட்டு சார். வேதாத்தியன அனந்தரம் அப்படின்னு சொன்னா அது போராதுன்னு சொல்லுவாங்க. பூர்வமீமாம்சா சாஸ்திர விசார அனந்தரம் அப்படின்னு அர்த்தம் சொல்லலாம் அப்படின்னு கேட்டேன். பூர்வமீமாம்சா சாஸ்திர விசார ஆனந்தரியம் எதுக்காக சொல்லணும், அது வந்து திருஷ்டபலமா இல்ல அதிருஷ்டபலமா? பூர்வமீமாம்சா சாஸ்திரத்தை படிச்சுட்டுத்தான் வேதாந்த சாஸ்திரம் படிக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன பிரயோஜனம்? திருஷ்டபலம் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்ல வேண்டி இருக்கும்னா, பூர்வமீமாம்சா சாஸ்திரத்தை படிச்சு கர்மானுஷ்டானத்தை தெரிஞ்சுட்டு அனுஷ்டானம் பண்ணி சித்த சுத்தியை அடைஞ்சு அப்புறம் வேதாந்த சாஸ்திர அபியாசத்துக்கு வரணும்னு சொன்னா போல இருக்கும். ஆனால் இது ஒரு விதத்துல சரியாக இருந்தாலும் யாருக்கு உறக்கிறதுலயே இந்த சித்த சுத்திங்கிற பலம் ஏற்பட்டுருக்கோ அவனுக்கு பூர்வமான சாஸ்திரம் தேவையில்லை. அதனால அபியோகத்துக்கு அதனுடைய ஆனந்தரியத்தை அர்த்தமாக சொன்னால் பிரயோஜனம் இல்லை. இல்ல விதி எப்படிதான் இருக்கு, அதிர்ஷ்டத்துக்காக பூர்வமீமாம்சா சாஸ்திரத்தை படிச்சுட்டுதான் உத்தரமீமாம்சா சாஸ்திரம் படிக்கணும் அப்படின்னு சொல்லணும்னு சொன்னா அப்படி ஒண்ணும் விதி கிடையாது. அந்த மாதிரி விதி இல்லை. நீங்க ரெண்டு சாஸ்திரத்துக்கும் ஒரு கிரமாபேட்சையும் இல்லை. அதனால இப்போ பூர்வமீமாம்சா சாஸ்திர ஆனந்தரியம் அகசப்தத்துக்கு அர்த்தம்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டேங்க. அதுக்கு இன்னொரு யுக்தியும் சொல்றாரு, பல ஜிஜாசிய பேதா. பூர்வமீமாம்சா சாஸ்திரம் உத்தரமீமாம்சா சாஸ்திரம் இது ரெண்டுக்கும் தனித்தனி பலம் இருக்கு, தனித்தனி விஷயமும் இருக்கு. அதனால ஒண்ணுக்கு ஒண்ணு இதுக்கப்புறம் தான் அது வரணுங்கிற சம்பந்தம் இல்லாத பலமா இருக்கு. பரஸ்பர சம்பந்தம் இல்லாது தனித்தனி பலமா இருக்கலாம் விஷயமா இருக்கலாம். ஆனாலும் அது ரெண்டுக்கும் பரஸ்பரம் சம்பந்தம் இருந்ததுன்னா ஒன்னை பண்ணிட்டு தான் இன்னொன்னு பண்ணணும்னு சொல்ல வேண்டி இருக்கலாம். அது எப்படின்னு கேட்டா, இப்ப பூர்வமீமாம்சா சாஸ்திரத்திலே 12 அத்தியாயங்கள் இருக்கு. 12 அத்தியாயத்துல முதல் அத்தியாயத்தை படிச்சுட்டு தான் 2வது அத்தியாயத்துக்கு போகலாம். முதல் அத்தியாயத்தினுடைய பிரமேயம் என்ன, அதோட விஷயம் என்னன்னு சொன்னா தர்ம பிரமாணங்கள் என்ன என்ன அப்படின்னு நிரூபணம் பண்ண வேண்டியது. 2வது அத்தியாயத்துல தர்மங்கிறது என்ன அப்படின்னு, இப்ப தர்ம பிரமாணத்தை நிரூபணம் பண்ணாதான் அதனால பிரமேயமான தர்மத்தை நம்ம புரிஞ்சுக்க முடியும். அதனால அந்த மீமாம்சா சாஸ்திரம் படிக்கும் போது முதல் அத்தியாயத்தை படிச்சுட்டு தான் 2வது அத்தியாயத்துக்கு வரணும். அந்த மாதிரி கிரமம் அவ செட் பண்ணி வச்சிருக்காள். முதல் அத்தியாயம் படிச்சாதான் 2வது அத்தியாயம் புரியும். அந்த மாதிரி பூர்வமீமாம்சா சாஸ்திரம் படிச்சாதான் உத்தரமீமாம்சா சாஸ்திரம் புரியுங்கிறது இல்லை. ஏன்னா அந்த ஃபலத்துக்கும் இந்த ஃபலத்துக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை, அந்த விஷயத்துக்கும் இவருடைய விஷயத்துக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு சொல்றார். அபியுதய ஃபலமும் தர்ம ஜானம் தச்ச அனுஷ்டானாபேட்சம் ஸ்ரேயக ஃபலந்தும் தர்ம ஜானம் அனுஷ்டானாந்தராபேட்சம். முதல்ல ஃபலபேதத்தை சொல்றார். தர்மமீமாம்சா சாஸ்திரத்தை படிச்சு தெரிஞ்சுட்டால் மாத்திரம் புண்ணியம் இல்லை, அதை படிச்சு தெரிஞ்சுட்டு அப்புறம் அனுஷ்டானம் பண்ணணும். தர்மமீமாம்சா சாஸ்திரம் படிச்சதுக்கு உண்டான ஃபலத்தை நாம அடையணுமே ஆனால் படிச்ச மாத்திரத்துல வராது, அனுஷ்டானம்
பண்ணினாத்தான்
சொல்றோம். இல்ல இப்படியும் சொல்லலாம், அந்த அத்தியனம் பண்றதுனால வர பலம், படிக்கிறதுனா பாராயணம் பண்றதுனால வரக்கூடிய பலம், தெரிஞ்சுக்கிறதுக்காக உள்ள பலம் இல்லை. இப்போ இந்த அஷ்டமேத பிரச்சனத்தை இது பண்ணினாலே இல்ல போறது அப்படிங்கிற அந்த பலம் சொல்லியிருக்கேன்னு கேட்டா அது அந்த பாராயணத்துக்கு போலாம். அந்த வேதங்கிறது மாத்திரம் இல்ல, தெரிஞ்சுட்டு அத்தியனம் பண்ணினாக்க அதுக்கு பலம்னு சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. வெறும் தியானத்தினால வராது. அதனால பூர்வமீமாம்சா சாஸ்திரத்துல படிக்க மாத்திரத்தினால பலம் இல்லை, படிச்சா தியானம் வரும், தியானம் வந்ததுக்கு அப்புறம் அனுஷ்டானம் பண்ணினாத்தான் பலம் இதான். ஆனால் இங்க அப்படி இல்லை. ஸ்ரேயச ஃபலம் பிரம்ம ஜானம் உத்தரமீமாம்சா சாஸ்திரத்துல வரக்கூடிய ஞானம் இருக்கு, அந்த ஞானத்துக்கே நிஸ்ரேயசம் பலமாக இருக்கு. நிஸ்ரேயசங்கிறது மோட்சம், தெரிஞ்சுட்டாலே போறோம் உலக மோட்சம், பந்த நிவர்த்திங்கிற மோட்சம் ஏற்பட்டுடுறது. நஜ அனுஷ்டான அனுதராபேட்சம், இதை தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஞானம் வந்ததுக்கு அப்புறம் எந்த அனுஷ்டானத்தையும் அதை அபேட்சித்தது. அப்ப என்னாச்சு, பலத்துல வித்தியாசம் இப்படி காமிக்கிறார். தெரிஞ்சென்று அனுஷ்டானம் பண்ணி அடைய வேண்டிய பலத்தை அது சொல்லிக் கொடுக்கறது, தெரிஞ்சிட மாத்திரத்தினால அடைய வேண்டிய பலத்தை இது சொல்லிக் கொடுக்கறது. அதனால இந்த ரெண்டு சாஸ்திரத்துக்கும் பல விஷயத்துல ரொம்ப வித்தியாசம் இருக்கு. பாஷ்யக்காரர் என்னச்சா அனுஷ்டானாபேட்சம் அப்படின்னு சொல்லாமல் அனுஷ்டானாந்தராபேட்சம்னு ஒரு பதம் போட்டிருக்காரு. அந்தரம்னு அனுஷ்டானாந்தரம்னு சொன்னா வேற எந்த அனுஷ்டானத்தையும் அபேட்சிக்காது அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா ஏதோ ஒரே ஒரு அனுஷ்டானத்தை அபேட்சிக்கிறது, மற்ற அனுஷ்டானங்கள் எதுவும் தேவையில்லைன்னு சொல்ற மாதிரி தெரிகிறது. இப்படிதான் போட்டிருக்காரு. மிஸ்ரேகத பலந்து பிரம்ம ஜானம் என்னச்சா அனுஷ்டான அந்தராபேட்சம். அனுஷ்டான அந்தரன்னு ஒரு பதம் போட்டிருக்காரு. முன்னாடி சொல்லும் போது அபுதயபலம் தர்ம ஜானம் தச்ச அனுஷ்டானாபேட்சம் அப்படின்னு சொன்னார். அனுஷ்டானாந்தராபேட்சம் சொல்லல. ரெண்டாவது சொல்லும் போது அனுஷ்டானாந்தரான அந்தர பதம் போட்டார். இதை வச்சு என்ன சொல்றாருன்னா அந்தர சப்தத்துக்கு என்ன அர்த்தம்னா வேற எந்த அனுஷ்டானத்தையும் அபேட்சிக்காது. அனுஷ்டானாந்தரம் வேற இன்னொரு அனுஷ்டானம் அப்படின்னா ஏதோ ஒரு அனுஷ்டானம் மாத்திரம் அபேட்சிக்கிறது அப்படின்னு பாவதிகாரர் கொண்டு போறார். அது என்னன்னு கேட்டா படிச்சு தெரிஞ்சின்றதுக்கு அப்புறம் அந்த ஜானத்தை திருடப்படுத்தணும், அதுக்காக நிஷ்ட நிதிச்சாசனம் பண்ணணும். விஜ்ஞாய பிரஜான் குர்வீக விஷயம் தெரிஞ்சின்றதுக்கப்புறம் அந்த தெரிஞ்சின்ற விஷயம் திருடப்படுத்துறதுக்காக இவர் வந்து என்ன பண்ணான், நிதிச்சாசனம் பண்ணணும் இல்லையா, அதே ஆவர்த்தி பண்ணிட்டு இருக்கணுமே. இந்த ஆவர்த்தி பண்றதுன்றது இவன் பண்ண வேண்டிய ஒரு அனுஷ்டானம். இந்த அனுஷ்டானத்தை தவிர வேற எந்த அனுஷ்டானமும் வேண்டியது இல்லை. இது காமதீகாரர் பண்ற வியாஸ்தானம். இது வெறும் தெரிஞ்சுக்கிற ஜானம் தான் முதல்ல பிரம்ம ஜானம். அப்படி இல்ல இல்ல, வேதாந்தத்திலேருந்து வரக்கூடிய ஜானம் சம்மி ஜானம் தான் அது. அது பரோட்சமா அபரோக்ஷமா அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கணும். பாமதிகாரர் என்ன வச்சிருந்தாருன்னா இந்த ஜானத்தை பரோட்சம்னு வச்சிருந்தார். பரோட்சமான ஜானத்தினால உடனே அவித்யா நிவர்த்தி வர முடியாது, அது அபரோக்ஷமாகணும். அபரோக்ஷமாகணும்னு சொன்னா நம்ம ஏதோ செய்ய வேண்டியது இருக்கு அப்படின்னு வச்சுட்டு என்ன செய்யணும்னா அதுதான் நிதித்தியாசனம். இதை செஞ்சாதான் அபரோக்ஷமாகும், அப்பதான் பலன் கிடைக்கும். அதனாலதான் பாஷ்யக்காரர் அனுஷ்டானாந்தரன்னு ஒரு அந்தர சப்தம் போட்டார். இந்த அனுஷ்டானத்தை தவிர வேற எந்த அனுஷ்டானமும் வாண்டியது இல்லை அப்படின்னு நினைக்கிறார்னு வியாக்கியானம் பண்ணார். இதுவும் சரியா தான் இருக்க மாதிரி இருக்கு. ஆனா விவரணக்காரர் அப்படி வியாக்கியானம் பண்ணல. அவர் என்ன சொல்றாருன்னா இந்த அந்தரசப்தத்துக்கு ஒண்ணும் அர்த்தம் இல்லை. முன்னாடி அனுஷ்டானாபேட்சம்னு சொன்னார், இது எந்த வித அனுஷ்டானத்தையும் அபேட்சிக்கலே அப்படின்னு சொல்றதுக்காக அந்தரசப்தம் போட்டிருக்கார். ஒரே ஒரு அனுஷ்டானத்தை அபேட்சிக்கிறதுங்கிறது அது என்ன, ஏன் அப்படி சொல்றாருன்னு கேட்டா இந்த பிரம்ம ஜானம்ங்கிறது முதல்ல அபரோக்ஷ ஜானத்தை தான் பிரம்ம ஜானம்னு சொல்றது. அந்த ஜானங்கிறது மனசுல உண்டாயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் எந்த அனுஷ்டானமும் தேவையில்லை. ஜானம் வரத்துக்காக இருக்கட்டும், அதை பத்தி நம்ம கவலை இல்லை. எல்லா அனுஷ்டானமும் அப்ப தேவைப்படும். அதுக்கு முன்னாடி எல்லா அனுஷ்டானமும் வேண்டியது. ஞானம் வந்ததுக்கு அப்புறம் எந்த அனுஷ்டானமும் தேவையில்லை. விவரணக்காரர் என்ன சொல்றார், அந்த பிரம்ம ஜானங்கிறது நமக்கு ஒரு சமயமும் பரோட்சமாக வரவே முடியாது. ஏன்னா சுஸ்வரூபமா இருக்கிறதுனால தன்னை பத்தி யாராவது சொல்லிக் கொடுத்தாருன்னா அது வந்து பரோட்சமா எப்படி இருக்க முடியும், பிரத்யக்ஷமாகத்தான் வருது. பிரத்யக்ஷமாக இருந்தாலும் அது ஏதோ ஒரு பிரதிபந்தகத்தினால வேலை செய்ய முடியாம திண்டாடுறது, அதாவது அஜானத்தை நிவர்த்தி பண்ண முடியாமல் இருந்துட்டு இருக்கு. அப்ப இந்த அஜானத்தை நிவர்த்தி பண்றதுக்காக நீங்க வந்து மற்ற அனுஷ்டானம் ஏதாவது பண்ணினாலும் இந்த ஞானத்தினுடைய ஞானத்துக்கு தன்னுடைய பலத்தை உண்டு பண்றதுக்காக எந்த அனுஷ்டானமும் தேவையில்லை. ஞானங்கிறது ஒன்று இருக்குன்னா அது அஜானத்தை நிவர்த்தி பண்ணும். ஆனால் அந்த ஞானம் வரத்துக்கு பிரதிபந்தம் இருக்கு, வந்ததுக்கு அப்புறமும் அது பரோட்சமாக ஆகக்கூடிய சில பிரதிபந்தம் இருக்கு. அந்த பிரதிபந்தத்தை நிராகரம் பண்றதுக்காக அனுஷ்டானங்கள் இந்த அனுஷ்டானம்னா என்ன, இதான் இந்த மனநம் நிதி சாசனம் இதெல்லாம் தேவைப்படுறது. ஒவ்வொரு பிரமேயம் பாவனா விபரீத பாவனா இத்தியாதிகளை நிவர்த்தி பண்றதுக்காக தேவைப்படுறதே தவிர ஞானத்துக்கு இதே இல்லை, அதுக்காக எதுவும் தேவையில்லைன்னு அவர் சொல்றார். பிரகடார்த்தக்காரெல்லாம் விவரண பட்சம் தான். அந்த ஜானுங்கிறது உற்பத்தி ஆயிடுச்சுன்னா அப்புறம் எதுவுமே தேவையில்லை, எந்த அனுஷ்டானமும் தேவையில்லை. வந்தாச்சுன்னா உடனே அஜ்ஞான நிவர்த்தி வந்துடும். ஞானம் வந்ததுக்கு அப்புறம் அஜ்ஞான நிவர்த்தி வரல, அதுக்காக அனுஷ்டானம் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. பவ்யஸ்தர்மஹா ஜிஜ்ஞாசியா ந ஞானகாலே அஸ்தி புருஷ வியாபார தந்திரத்வா. இஹது பூதம் பிரம்ம ஜிஜ்ஞாசிம் நித்தியத்வாத் ந புருஷ வியாபார சந்தம். இன்னொன்னு, கர்மசாஸ்திரத்துல நாம எதை தெரிஞ்சுக்கிறோம், தர்மத்தை தெரிஞ்சுக்கிறோம். ஆனா தர்மத்தை தெரிஞ்சின்ற காலத்துல அந்த தர்மம் இருக்குன்னு சொல்ல முடியாது. தர்மத்தை தெரிஞ்சின்ற அனுஷ்டானம் பண்ணினாதான் அந்த தர்மம் சிந்திக்கும். நம்ம எதை அனுஷ்டானம் பண்றோமோ அதுதானே தர்மம். நாம அனுஷ்டானம் பண்ண வேண்டியதை தெரிஞ்சுக்கிறோம். அப்படின்னா நமக்கு ஞானம் வந்ததுக்கு அப்புறம் அனுஷ்டானம் பண்ண வேண்டியது பாக்கி இருக்கு, அதுக்கப்புறம் தான் தர்மம் உற்பத்தி ஆக போறது. அப்படியானால் தெரிஞ்சுக்கிற சமயத்துல அந்த தர்மங்கிறது இல்லை. தர்மத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறச்சியே எப்படி தெரிஞ்சுக்கிறோம்னு சொன்னா, இது தர்மம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது இல்லையா, இந்த தர்மத்தை நாம் அனுஷ்டானம் பண்ணணும் அப்படின்னு தெரியும். அப்பதான் அதனால பிரவர்த்தி வருது. ஏன்னா அந்த வாக்கியமே தர்மத்தை போதிக்கக்கூடிய வாக்கியமே நீ இதை செய் அப்படின்னு தான் நம்மளை போதிக்கிறது. அப்படியானால் எந்த வாக்கியத்திலேருந்து நாம தர்மத்தை தெரிஞ்சுக்கிறோமோ அந்த வாக்கியமே நம்மளை வந்து பிரேரணை பண்ணி இது பண்ணித்தாகணும் பண்ணியாகணும் அப்படிங்கிற விஷயத்தை போதிக்கிறது. அதனால நம்ம தெரிஞ்சுக்கிற காலத்துல அந்த விஷயம் வந்து கிடையாது. ஆனால் பிரம்ம ஜானத்துல நாம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்தே விஷயம் சித்தமா இருக்கு. பிரம்ம ஜானத்துக்கு விஷயங்கிறது பிரம்மஸ்வரூபம், இது நித்திய நிறுவனம். இது வந்து புதுசா உண்டாக போறது இல்லை, உண்டாக்கப்படாத விஷயமே இல்லை. இது அனாதியாக இருக்கிறதுனால இது சித்தமாக இருக்கு. இது வந்து இதுவும் ஒரு வித்தியாசம். அப்படின்னா என்னாச்சு, கர்ம விசாரத்துல சாத்தியமான விஷயம், விஷயம் சாத்தியமாக இருக்கு. பிரம்ம விசாரத்துல விஷயம் சித்தமாக இருக்கு. இந்த ஒரு வித்தியாசம் சோதனா பிரவருத்தி செய்தாச்ச. இன்னொரு வித்தியாசம் என்னன்னா, தர்மத்தை போதிக்கக்கூடிய வாக்கியத்துக்கும் பிரம்மத்தை போதிக்கக்கூடிய வாக்கியத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. வேத வாக்கியத்திலே தர்மத்துல தர்மத்தை போதிக்கக்கூடிய வாக்கியமானது தர்மத்தை போதிக்கும் போது இது தர்மம்னு சொல்லிட்டு நிற்காமே இந்த தர்மத்தை நீ அனுஷ்டானம் பண்ணணும்னு போதிக்கிறதா. எது தர்மம் அப்படின்னு சொல்லிட்டு பேசாம நிக்கல, பணியாகணும் அப்படின்னு கட்டாயப்படுத்தி பிரேரணை பண்றது. ஆனால் பிரம்மத்தை போதிக்கக்கூடிய வாக்கியம் பிரம்மஸ்வரூபம் இது அப்படின்னு போதிக்கிறதே தவிர அதுல ஒண்ணு அனுஷ்டானம் பண்ணும்படியாக எதையுமே அது சொல்லிக் கொடுக்கல, பிரேரணையே பண்றது இல்லை. அதனால வாக்கியம் போதக வாக்கியமும் வித்தியாசப்படுறது.